இன்னைக்கு மும்முரமான சத்தம் ஆக்கிறது. இந்த நாளிலும் உம்முடைய வசனம் முழுமையாய் திரும்பாமல் நீர் அனுப்பி அனுப்பின அந்த காரியத்தாக அந்த காரணத்தை நிறைவே முடித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆவியானவரை நீரே சேர்த்துகிறார்கள். அவர்களுடைய வார்த்தையை ஏற்படுத்தி தேவன் உங்களுக்கு தாகத்தையும் அந்த பாஞ்சையும் கொடுத்திருக்கிறார். அவருக்கு மகிமையும் கனமும் கூடியும் உண்டாவதாக. அன்றிலும் உங்களை சந்திக்கும் நாட்களில் சீக்கிரம் ஆண்டவர் கொண்டு வருவார். சீக்கிரம் அதன் தங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அவருடைய பலிங்கம் தேவனுடைய வார்த்தையும் தண்ணீரும் God's word and water, தேவன் வார்த்தையும் தண்ணீரும். தேவனும் வார்த்தையும் உண்டு என்று நமக்கு தெரியும். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். வெளிப்படையான 19:13 அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பெயர் வார்த்தை. இவர் ஒன்று நாடியில் வார்த்தை இருந்தார், அதிகாரம் 12 வசனம் ஜீவனும் வல்லமையும் நிறைந்ததாயிருக்கிறது. வல்லமையும் இருவரும் கருக்குள்ள இருந்த பட்டயத்திலும் கருக்குள்ள இருந்த பட்டயம் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் எழுதிய நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கும். இப்பொழுது நாம் பேசும் வார்த்தையை கசட்டுக்களில் கேட்கும் வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையை நாம் தொடுபட்டு அந்த வார்த்தையை நாம் மறுபடியும் பிறந்து அந்த வார்த்தையினால் பிசாசிலிருந்து விடுதலை அடைந்தது உண்டானால் அல்லது சுகஜீவியத்தை பெற்றால் அது தேவனுடைய வல்லமையை அவருடைய யோவான் 6:63 வசனத்தில் இயேசு சொன்னார், இந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அது ஆவியாயிருக்கிறது. சரீரத்துக்குள்ளே நுழைய தப்பாய உங்களை அவரது வார்த்தை ஆவியும் ஜீவன். நான் சொல்றது கேட்கிறதா? மத்தியின் 4:4 அவரது வார்த்தை நமக்கு உணவாகி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. மத்தியும் 4:4 இயேசு பிசாசுக்கு எதிராக இந்த வார்த்தையை சொன்னார். இயேசு பிரதிபூர்வமாக மனுஷன் அப்பத்திரம் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிறப்பான் என்று உணவு உங்களுக்கு முக்கியம்தான். அது இந்த சரிய உடலுக்கு ஆனால் தேவ வசனம் அதை விட முக்கியமாயிருக்கு. தேவனுடைய வார்த்தையை வேத புத்தகத்திலே சகோதரர்களே நான் குடிக்கும் தண்ணீருக்கு அவசரப்பட்டிருக்கிறார். நான் குடிக்கும் தண்ணீர் எவ்வளவு நமக்கு அது முக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். தண்ணீர் எல்லா உயிருள்ள ஜீவன்களுக்கும் தேவை. மிருகங்களோ பறவைகளோ மனிதனோ மரங்கள் செடிகள் எல்லாவுக்கும் தண்ணீர் தேவை. தண்ணீர் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக நிழலாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தண்ணீரை தம்முடைய வார்த்தைக்கு ஒப்படுகிறார். தண்ணீர் உயிர்கள் தொடர்ந்து ஜீவிக்க மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, தண்ணீர் உபயோகிக்கப்படுகிறது. யாத்ராகமம் 7 அதிகாரம், அந்த ஆறுகளும் குளங்களும் தேவன் அந்த வாதையை கொண்டு வரும் பொழுது மோசே அங்கு உள்ள ஜனங்கள் குடிக்க இருந்த தண்ணீர்கள் எல்லாவற்றையும் இரத்தமாக அவர் மாற்றினார். அதனால அவர்களுக்கு தண்ணீர் குடிக்க முடியாமல் போய்விட்டது. பக்கத்தில் இருக்கிற இடங்களிலே கிணறுகளை வெட்டினார்கள். தேவன் அதிகாரி அதற்கு அனுமதித்தார். இது நீங்கள் 7 அதிகாரம் 19 வசனம், யாத்ராகமம் 21 வசனம் 24 வசனத்தில் வாசிக்கலாம். தண்ணீர் உயிர் தொடர்ந்து ஜீவிக்கும். சுத்திகரிப்புக்காகவும் மிக இரண்டு இந்த முக்கிய காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும், என்னுடைய குரல் சரியாக இருக்கிறது? எங்களுடைய ஜீவியக்களை சகோதரர்களை கவனமாய் கேளுங்கள். எங்கள் இந்த சரீர பிரகாரமான ஜீவியத்திலே எங்கள் மூளையிலே 75% தண்ணீர் இருக்கிறது. எங்கள் இதயத்திலே 75% தண்ணீர், சுவாசத்திலே 86% தண்ணீர், ஈரல் 96% தண்ணீர். அங்கு இருக்கும் வைத்தியர்களை கேட்டால் இதை அவர்கள் சொல்லுவார்கள், நீங்க டாக்டர் நவரத்னம் அல்லது டாக்டர் சுசுதாசன் அவர்களிடத்திலே கேட்கலாம். கிட்னிஸிலே 83% தண்ணீர் அடங்கி இருக்கிறது. எங்கள் சரீரத்தில் இருக்கும் மசில்ஸ் அவைகளிலே 75% தண்ணீர், எங்கள் ரத்தத்திலே 83% தண்ணீர், எங்களது சரீரத்தின் ஆரம் எடை அதனுடைய ஒளி 1/3 தண்ணீர், எடையின் 1/2 தண்ணீர் எடுக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு 4 போக்கு குறைந்த தண்ணீர் நமக்கு தேவை. நாம் அதை குடிக்க வேண்டும். அப்படியாய் தேவன் சிருஷ்டித்தார். சகோதரர்களே, இனி தேவன் இப்படியாய் தண்ணீரை முக்கிய அம்சத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர் உயிர் ஜீவிக்க தேவை, தண்ணீர் சுத்திகரிப்பு தேவை. இன்றைக்கு இந்த உயிருக்கு எவ்வளவு முக்கியம் என்பது தண்ணீர் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக தேவன் கொடுத்திருக்கிறார். தண்ணீர் இல்லாமல் எந்த ஒரு உயிரும் ஜீவிக்க முடியாது, மரங்களும் ஜீவிக்க முடியாது. அதுவும் தண்ணீர் இல்லாமல் உயிர்கள் செத்துவிடும். மிக முக்கியம், தண்ணீர் வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது. தேவ வசனம் இல்லாமல் எந்த உயிரும் பிறக்க முடியாது. யோவான் 3:5 யோவான் 3:5, Thank you Jesus. இயேசு பிரதீபமாக ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உறுதி சொல்கிறேன். தண்ணீரினாலும் ஆவியினாலும். தண்ணீர் இந்த ஜலம் என்று போட்டிருக்கிறது இந்திய பாஷை. தண்ணீர் தேவ வசனத்துக்கு நிழலாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவ வசனத்தினாலும் தேவ ஆவியானவராலும் நாம் மறுபுறப்படுகிறோம். தேவ வசனத்தினாலும் தேவ ஆவியானவராலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் பிரவேசிக்க முடியாது. தண்ணீர் தேவனுடைய வார்த்தைக்கொப்பாக இருக்கிறது. தாகமாக இருக்கும் பொழுது சகோதரர்களே, மிக தாகமாக ஒரு சரியான வெயில் நாளிலே நாங்கள் கடைக்கு போயிருந்தது முதலாவது நாங்கள் என்ன கேட்கிறோம், கொஞ்சம் புயலான தண்ணி பண்ணி குடிக்க தனியார். தேவன் அதை கொடுத்தார். நம் சரீரத்துக்கு அந்த தண்ணீர் தேவை. நாளாந்து இந்த வெப்ப சூட்டிலே வியர்வையாக நாம் தண்ணீர் தண்ணீரை இழந்து விடுகிறோம். அடுத்து அந்த இடத்தை நிரப்புவதற்கு நாம் தண்ணீர் குடிக்க வேண்டியிருக்கிறது. ஆக மட்டுமல்ல, நம்முடைய சரீரம் தொடர்ந்து சுக ஜீவியத்தை இருக்கும் உயிர் நம் சரீரத்திற்கும் தண்ணீர் நமக்கு தேவை. அதே விதமாக தேவ வசனம் தண்ணீருக்கு ஒப்பாகி இருக்கும். தேவ வசனம் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நமக்கு தேவை. நாம் தொடர்ந்து கத்தரை நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஜீவ அந்த தண்ணீர் நமக்கு தேவை. ஜீவ தண்ணீர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு அதை கொடுக்கிறார். யோவான் 4 அதிகாரத்திலே அவர் மிக தாகமாக இருந்த பொழுது அந்த சமாரியா அந்த பெண்ணை நடத்தி குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார். நீ யூதனா இருக்கிற நீர் என்னென்று என்னிடத்திலே இருக்கிறீர் என்று அவள் சொன்னாள். 10 வசனத்திலே இயேசு அவளுக்கு பிரதிவுத்தரமாக யோவான் 4:10 நீ தேவனுடைய ஈவை ஆகத்துக்கு பால் என்று உன் நடத்தை இருக்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். பாருங்கள், தேவ ஆவியானவர் எப்படி நாங்கள் சாதாரணமாக குடிக்கும் இந்த தண்ணீரை தம்முடைய ஜீவ வசன ஜீவ தண்ணீர் என்று அதை கூறுகிறார். அந்த ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு கொடுத்திருப்பார். அதை பார்த்துக்கல 14 வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனோ ஒரு காலம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர்வாயிருக்கும். இந்த உலகத்திலே ஜீவித்ததற்கு கிணத்தே இருந்து குடிக்கும் தண்ணீர் நமக்கு தேவைதான். ஆனால் நாம் நித்திய ஜீவன் தொடர்ந்து ஜீவனோடு நிலைத்திருக்கவும் தொடர்ந்து தேவனை நாம் ருசிப்பதற்கும் நமக்கு வார்த்தையாகிய ஜீவ தண்ணீர் நமக்கு தேவை. அதை இயேசு நமக்கு கொடுக்கிறார் என்று அவர் சொல்கிறார். யோவானே 7 அதிகாரம் எடுப்போம். இப்படி இந்த நாம் குடிக்கும் தண்ணீர் தேவ வசனம் ஜீவ அந்த வசனத்துக்கு ஒப்பாக தேவ ஆவியானவர் கூறுகிறார் என்பதை பாருங்கள். 7:38 யோவான் 37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று முத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தான். என்னிடத்தில் வந்து குடிக்க கடவன் வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர்கள் நதிகள் ஓடும் என்றான். சமுதர்களே வீடு வசனத்தினால் என்று உள்ளத்தை நிரப்பும்படி 37 வசனம் கூறுகிறவை என்னிடத்தில் வந்து பாடப்பட்டு அதாவது வேத புத்தகத்தை தியானம் பண்ணி அதை பாடமாக்கி அந்த வசனங்களை உங்களை எழுதி கொடுங்கள், வெற்றிட வாய் வைக்க வேண்டாம். இப்போது இந்த வெளியே வரப்போது எப்படி ஆவியாக வெளியே வரப்போறோம், இன்ப தண்ணீராக வெளியே வரப்போகிறமே, பரிசு தாவியானவராக வெளியே வரப்போறது
என்ன
வசனத்தினாலே எங்கள் இருதயங்களை நிரப்ப வேண்டியது குடிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எங்களுக்காக இயேசு குடிக்க முடியாது, எங்களுக்காக இயேசு வீர வாக்கியங்களை தேடி வாசிக்க முடியாது. நாம் செய்ய வேண்டிய கடமை காலமாக இருந்தால் வந்து பானம் பண்ணி கேட்கறதா
சொல்றோம்.
காலமாக இருக்கிறவர்கள் வேத புத்தகத்தை தேடி வாசியுங்கள், தியானம் பண்ணி அதற்கு நிலைத்திருங்கள். என்னுடைய சில கட்டணப்பட்டால் சகோதரன் வீணா உடனடியாக எடுப்பார். மறுபடியும் நாங்கள் நான் தொடர்ந்து
ஓகே.
தேவ வசனத்தை தியானம் பண்ணி இந்தியத்தில் வைத்திருக்கும் பொழுது அது ஜீவ தண்ணீராக இயேசு நாம் குடிக்கும்படி செய்து தேவ ஆவியானவராக அது வெளியே வரும்படிக்கு செய்கிறார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடம் விசுவாசமாக இருக்கிறவங்களும் அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடு இருக்கிறார். அவரை அந்த ஜீவ ஊற்றாக அவர் இருக்கிறார். 17:13 எரேமியா 17:13 இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவை உம்மை வெட்டி விரும்புவதை அவரும் வெட்டப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு பார்த்தீர்களா? கத்தரை விட்டு விளங்கும்போது நாம் எனக்கு என்ன நடக்கும்? எங்களுக்கு தண்ணீரை விட்டு விளங்குகிறோம். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கத்தரை விலகி போனபட்டால் உண்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் உறுதியில் எழுதப்பட்டது. அவரை ஜீவ ஊற்றே யோவான் 2 எடுப்போம். யோவான் 2 வசனம் காணாமல் கரிகாரம் அந்த வீட்டிலே இயேசு என்ன செய்தார்? அங்கு ரசம் முடிந்து மரியா சொன்னார், அவர்களுக்கு ரசம் முடிந்து போயிட்டு எத்தனை நேரம் இன்னும் வரவில்லை என்று அதன் பிறகு அவர் சொன்னார், வேலைக்காரர்களை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பு என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். காவாசிக்கல்ல, அரைவாசிக்கல்ல, முழுவதுமாய் நிரப்பு. அவர் அவர்களை நோக்கி இப்பொழுது அதாவது அந்த ஜாடிகளில் இருந்து எடுத்து பந்து விசாரிப்புக்காரனிடம் போங்கள் என்றார். அவர்கள் ஒன்று போனார்கள். அந்த அச்சரசம் எங்கே இருந்து வந்ததுண்டு தண்ணீரை குடித்த வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று அந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் தாட்சரசம் மாறின தண்ணீரை யோசித்தபொழுது மனவாரனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு தாட்சரசத்தை கொடுப்பான், ஜனங்கள் திருப்தி அடைந்தவென்று ருசி குறைந்ததை கொடுப்பார்கள், நீரும் நல்ல ரசத்தை விவரிக்கும். சகோதரர்களே, ஜாடிதான் உன்னுடைய இருதயம், என்னுடைய இருதயம். இந்த ஜாடிகளிலே நம் இருதயங்களிலே தண்ணீரை நிரப்ப வேண்டும். தண்ணீர் ஒரு தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை நாம் முழுவதுமாய் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது இயேசு என்ன செய்கிறார்? அவைகளை ஜீவ தண்ணீராக மாற்றுகிறார். அந்த ஜீவ தண்ணீர் தான் அபிஷேகம், பரிசுத்தாவியானவருடைய பல்லமை, அவருடைய பிரசன்னம், இருதய நுழைவினாலே வாய் பேசும். உன் இருதயம் தண்ணீர் என்கிற வார்த்தை நிறைந்திருக்கும் பொழுது உன் வாயினாலே ஜீவ தண்ணீர் புறப்படும். தேவ வசனத்தை கவனியாமல், வேத புத்தகத்தை தியானம் பண்ணாமல், அதை தேடி வாசிக்காமல், திங்கள் தொடக்கம் சனி வரை எல்லா இடத்தையும் வவ்வால் மாதிரி சுத்தி தெரிந்து போட்டு ஞாயிற்றுக்கிழமை காலமே மட்டும் வந்து அந்த ஒரு அரை மணிக்கு பிரதர் ஏதாவது கனடாவது இருந்து பேசுவார் என்று வந்து கேட்டாலும் ஏதோ அங்கும் அங்குமாக உனக்கு கொஞ்சமாக சாலையான நாட்டில் தண்ணீர் பட்டாலும் அது போதாது, அது போதாது. நீயாக அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கப்படும். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இது உன்னுடைய இருதயம் தான் ஜாடியாயிருக்கிறது, அந்த பெரிய பாத்திரம். நீ வேத வசனம் பண்ணி பாடமாக்கி நீ அதை அடிக்கடி வாசித்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீ வாசித்து அந்த வாக்குத்தத்தங்களை உன் இருதயத்திலே வைத்திருக்க வேணும். சில வசனங்களை வாக்குத்தத்தங்களை பாடமாக்க வேணும். அல்லது வாசிக்க தெரியாவிட்டால் கேசத்தை திருப்பி திருப்பி இப்பொழுது அறிக்கப்பட்டதை தொடர்ந்து நான் உங்களுக்காக அது ஒரு சீரியலையும் கேசத்தையும் நான் போட்டுக்கொண்டு
இருக்கிறேன்.
அதை நீங்கள் போட்டு நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு 35 நிமிஷத்தில் முழு அறிக்கப்பட்டதை நீங்கள் கேட்க
முடியும்.
சகோதரர்களே, எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது இந்த ஆண்டவர் இந்த செய்தியை முதலில் உங்களுக்கு ஆண்டவர் அதை கொடுத்து படிக்கின் இறுதியத்தில் கருவினார். அதற்காக இந்த பணியும் திறந்திருக்கிறது. பெரிய அற்புதங்கள், பெரிய அடையாளங்கள், பெரிய விடுதலைகள் அந்த இடத்திலே நடக்க
இருக்கிறது.
அநேக குடும்பங்கள் இங்கே வரப்போகிறார்கள், அநேக கிராமங்களில் இருந்து
வரப்போகிறார்கள்.
இடம் பெரிதாக்குவது எங்களிலே தங்கி இருக்கிறதே. சாத்தான் போன்றிருக்கும் தோழியத்து விதமான பக்க வழியாக திருப்பக்கூடிய சகல விதமான தொந்தரவுபடுத்துகிற வழக்கு அதுகள் இதுகள் என்று எல்லாத்தையும் உடைத்து அந்த ஆலமரத்து கங்காலை அந்த கட்டிடம் புகத்துக்கதாகவும் அந்த வேலி பின் வேலியை சுற்றி அந்த மண்டபம் திறம்பத்துக்கதாகவும் ஜனங்கள் அங்கே வர இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பாக்கியமான தொடர்பாக என்னுடைய இருதயத்தை இது தொடர்பாய் வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த இடத்திலே அவ்வளவு ஜனம் இருக்கிறதுனாலே பார்க்கத்தக்கமாக ரெண்டு பக்கம் 8 அடி 10 அடி 15 அடி அப்படியாக பெரிதான வெள்ளை நீங்கள் அந்த ப்ரொஜெக்டர் அதுல போடுற பாட்டு போடுற அந்த ஸ்கிரீன்ல அதுல 10 அடி அல்லது 15 அடிக்கு பெரிதான ஸ்கிரீன் அதுல வீடியோ ப்ரொஜெக்ட் போட்டு பின்னுக்கு இருக்கிற ஜனங்கள் அங்க ஸ்டேஜ் பார்க்காமல் அதிலேயே பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய சங்கீதம் 1 அதிலே தேவ வசனம் தண்ணீருக்கு அங்கு ஒப்பாக அங்கு புகப்பட்டிருக்கிறது. சகோதரர்களில் 1 சங்கீதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் அதாவது தேவ வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமண்டி இங்க போடவில்லை, இரவும் பகலும் அவருடைய வசன தியானமாயிருக்கிற மனுஷன் மனுஷி பாக்கியமான். அவன் எப்படிப்பட்டவன் இருக்கானாம் பாக்கியவான் என்று சொன்னால் இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்
என்றான்.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பார்த்தீர்களா சகோதரர்களே, சில குளங்களுக்கு அருகே இருக்கிற மரங்களை பார்த்திருக்கிறீர்கள், இந்த நேரமும் பச்சையாயிருக்கு இல்லையா? அந்த குளத்தின் தண்ணீர் அது கீழால போய் அதுல பேர் கீழுக்கு போய் அது எந்த நேரமும் முறிஞ்சி குடிச்சு கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய இருதயத்தின் வேர், நம்முடைய ஆத்மாவின் வேர் வேத வசனத்துக்குள்ளாய் உள்ளே நுழைந்து அந்த ஜீவ தண்ணீரை உள்ளே உறிஞ்சி குடித்ததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு கிட்டி பிசாசு வர நடுங்கியே
தருவான்.
ஏன் அங்கே ஜீவ தண்ணீர் அந்த எந்த நேரத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. எரேமியாவுடைய புத்தகம் 17 எரேமியாவுக்கும் இந்த வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. எரேமியா 17:7 நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷர்கள் மேலல்ல, பணத்தின் மேலல்ல, சபையின் மேலல்ல, எந்த ஒரு காரியத்தின் மேலல்ல,
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் பார்த்தீர்களா? வெப்பம் வெயில் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழை இல்லாத காலங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கறி கொடுக்கிறதுமால மரத்தை போல இருப்பான். இந்த பாட்டை நாங்கள் பாடியிருக்கிறோம் இல்லையா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான், ஞாபகமா இருக்கிறதா? பார்த்தீர்களா, தப்பாமல் அவன் கனி கொடுக்கிறான். ஏன்? அந்த ஜீவ தண்ணீர் அந்த வேர்களுக்குடாய் போய்கொண்டிருக்கிறபடியால். சகோதரர்களே, வேத வசனத்தை நாம் குடிக்கும் தண்ணீருக்கு ஒப்பாக எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இதிலே தங்கியிருக்காதவர்கள், இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய தேவ வசனத்தை குடிக்காதவர்களின் பாடுகப்படி ஐந்தாம் வசனம் எரேமியா 15, மனுஷன் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறையும் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறையும் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் பாருங்க. அவன் அந்த வழியில், அதாவது வனாந்தரத்திலே கரளையாய் போன செடியை போல இருந்து, பாடி வதங்கி போன ஒரு மரத்தை போல இருந்து, நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். வனாந்தரத்தில் ஒரு துளி தண்ணீரே கிடையாது. உங்களை இனி இல்லைன்ற சரியான வெயில் கால இப்ப ரெண்டு நீங்க சொன்னாலும் 36, 37, 38 பாகி போது தாங்க முடியாதுங்கிற, இது மாதிரி கிட்டத்தட்ட டபுள், 8 மடங்கு கிட்டத்தட்ட வனாந்தரத்தை சூடு தாங்க முடியுமா? அப்படி அந்த இடத்துல மரம் நிக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரியாகத்தான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் இருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரது வார்த்தையை பெற்றுக் கொண்டு அவரையே பெற்றுக் கொண்டிருக்கிறவன் தண்ணீர் அண்டைகளை நாட்டப்பட்டவன். சகோதரர்களே, தேவ வசன நாம் குடிக்கும் தண்ணீரை போல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளிலும் நாம் அதை பருக வேண்டும். அது இருதயத்திலே, அது இருதயத்துக்குள்ளே நாம் அதை போட்டு எங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும். அந்த ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பினது போல ரசமாக்குவது கொண்டதாக 23 சங்கீதம் 1-2 வசனத்திலே தாவீது பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக அவனை வழிநடத்தி அந்த தண்ணீர் அண்டை கொண்டு போகிறார் என்று சொல்லி அவன் அதில் எழுதி வைத்திருக்கிறான். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், ஆகையால் எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர், எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு காரியமும் இல்லாமல் அந்த தண்ணீரை அந்த மான் அந்த ஆடு போய் குடிக்கத்தக்கதாக, அப்படிப்பட்டதான தண்ணீர் தேவ வசனத்தை அவர் எனக்கு கொடுக்கிறார். நான் அதை குடிக்கும்படிக்கு ஏசியா 34 அதிகாரம் 16 வசனத்திலே 84:16 கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நேரம் இல்லை. கனடாவிலே 99% நேரம் இல்லை. காலையிலே மாலையிலே நேரம் இல்லை. அநேகமானவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேயும் நேரம் இல்லை. ஜனங்கள் அங்கு வந்துதான் திறக்க வேண்டிய கட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகிய நாளை பிரசன்னமோ வழிநடத்தும் அநேகமான இடங்களில் இல்லை. கர்த்தருடைய வேடிவாசியங்கள் இவைக்கு ஒன்றுக்கும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதார். அதாவது பழைய பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் புதிய பாட்டிலும் மறுபடியும் சொல்லப்படுகிறது. புதிய பாட்டு நிஜமான காரியம், பழைய பாடு நிழலாய் இருக்க, புதிய பாடு மரம், பழைய பாடு வேர், இரண்டும் தேவை. ஒன்றும் ஜோடியில்லாதார். அவருடைய வாய் இதை சொல்லிட்டு எதை தேவ வசனத்தை, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவருடைய ஆவியானவர் தான் எழுதப்பட்ட வசனங்களை ஒன்றோடொன்று சேர்த்து சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துவார். அவரது வாயில் இதை உரைத்துட்டு சகோதரர்களே, தண்ணீர் உயிர் உணர்வதற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறதோ, அதைவிட மேலாக தண்ணீருக்கு ஒப்பாக இருக்கும் தேவ வசனம் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளிலும் மிக முக்கியமாயிருக்கிறது. தேவ வசனம் இல்லாமல் நாம் வறண்டு போவோம். நம்முடைய நித்திய ஜீவன் மங்கி 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 நம்முடைய உள்ளான மனுஷன் ஆவி அது உறங்கி கடைசியிலே சொன்னான், ஒருவனே என்று நிலைத்திருக்காவிட்டால் அவன் தீரில்லாத ஒரு செடி அப்படியே பாடி குறுங்கி போற மாதிரி அப்படி அவன் உலர்ந்து பதினைந்து ஆறு ஒருவன் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்டு கொடியை போல இவன் அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படி பட்டத்தை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எறிந்து போகும். நீங்களும் நிலனின் வார்த்தைகளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
ஆமென்.
தேவ வசனத்தை நமக்கு தேவன் கொடுக்க கொடுத்து நமக்கு கொடுத்திருக்கிற உயிர் வாழ்வதற்கு கொடுத்து தண்ணீர் கொப்பாய் இருக்கிறவை. மிருக ஜீவங்களுக்கு தண்ணீர் தேவை, மரங்களுக்கு தேவை, பறவைகளுக்கு தேவை, மனிதர்களுக்கு நிச்சயமாய் தேவை. நம் சரீரத்திலே தண்ணீரின் பகுதி எவ்வளவு என்பதை ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய குறிப்பாகவே நோக்கத்தோடு உட்பட்டு வேறு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யாராவது நீங்கள் வேறு புத்தகத்தை கடமைக்காக ஒரு ஐந்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வாசிச்சு காலையில அல்லது ஒரு இரவையில அல்லது அதுக்கு ரெண்டு மூன்று நாள் கொடுக்க வாசித்தால் உங்களில் நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது, நித்திய ஜீவன் பெருகாதே. சீக்கிரமா இனி கத்தரை விட்டு விலகி போவாய். அதுதான் எரேமியா 17:5 கூறுகிறது, நீ அவரை விட்டு விலகி போவாய். உன் இருதயம் அவரை விட்டு விலகிப்போம். நித்திய ஜீவனுக்கு அங்கு அந்த மரம் தொடர்ந்து அந்த ஜீவ விருட்சம் உனக்குள்ளாய் வளர்ந்து கொண்டிருக்க, அந்த மரத்துக்கு தண்ணீராக அமைந்து கொண்டு இருப்பது நீ நாளாந்தம் குடிக்கும் இந்த தேவ வசனங்கள். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வந்து இந்த தண்ணீரில் குடிக்கட்டும். அந்த தண்ணீர் உள்ளே போய் உன் வாயினாலே மறுபடியும் வெளியே வரும் பொழுது எப்படி வருகிறது? அது திராட்சை ரசமாய் ஜீவ நதிகளாக புறப்பட்டு வெளியே வருகிறது ஆரம்பிக்கிறார். அந்த குடித்த தண்ணீர் பெருகுகிறது. 5 அப்பங்களும் 2 மீன்களும் பிடிக்கிற மாதிரி நீ உள்ளே தியானம் பண்ணி உன் இறுதியை வைத்த அந்த வசனங்கள் அது பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. ஜீவ நதிகளோடும் சொன்னார், நதியல் நதிகள். ஆகையினால் வேத வசனத்திலே நிலைத்திருங்கள். அடுத்த தடவை இரண்டாவது காரியமாக தேவன் தண்ணீரை நமக்கு கொடுத்தது சுத்திகரிப்பாக, நாம் நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைத்திருக்க. தேவ வசனம் எவ்விதமாய் எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தில் எங்களை சுத்திகரிக்கிறது என்பதை கட்டர் வராமல் இருந்தால் நாம் அடுத்தமை ஆராய்வோம்.
நான்
சொல்றது எல்லாம் கேட்டீங்களா பிள்ளைகள், சண்டை ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம்? வெறும் விழாக்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்களா?
ஆம்.
ஓகே, அம்மா துறை.
ஆம்.
வெரி குட். எல்லாருக்குமாக நாங்கள் இங்கு இங்கே இருக்கிற இந்த கொஞ்சம் குடும்பங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அங்கு நடக்கிற காரியங்கள், நீங்கள் எங்களுக்கு டாக்ஸ் மூலம் அனுப்பும் காரியங்கள், அங்கு காரியங்களை நான் இங்கே இவர்களுக்கு எல்லாருக்கும் வாசித்து காட்டுகிறேன். அந்த சகோதரன் ஃபிலிப் செய்த காரியங்கள், அண்மையிலே அந்த மற்ற அந்த சகோதரிக்கு அந்த கடியெல்லாம் நின்று போய் என்று சொல்லி அவர்களும் அதனாலே சந்தோஷம் அடைகிறார்கள். அதனாலே அவர்களும் விசுவாசம் பெறுகக்கூடியதாயிருக்கும். போன தடவையிலே சகோதரர்களே, நான் உங்களுக்கு இந்த பிரயாணத்துக்காக நீங்கள் கத்தி நாமத்தை கொடுக்கும் அந்த பணத்தை குறித்து நான் சில காரியங்கள் சொன்னேன். உண்மைதான், ஒரு சிலர் அங்கே வித்தியாசமாக கதைத்து, நான் சபையில் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சபைக்கு வெளியில எப்படி போச்சு நமக்கு தெரியாது, ஆனால் வித்தியாசமான கதைகள் எழுப்பி எனக்கு எனக்கு தேவையற்ற குற்றச்சாட்டுகளின் பேரிட்டுபடிக்கு சாத்தான் சதி போடுகிறான். ஆனாலும் அதை நான் கொஞ்சம் தவிர்க்கும்படிக்குத்தான் அவ்விதமாக நான் உங்களிடத்தில் சொன்னேன். ஆனால் இந்த 20 வருஷங்களாக அநேகமான குடும்பங்கள் நீங்கள் எங்களை அறிந்திருக்கிறீர்கள். அந்த இடத்துல நாங்கள் உங்களோட ஊழியம் செய்யும் பொழுது நாங்கள் எந்த இடத்த எந்த ஒரு தேசத்திலும் நாங்கள் வாய்ப்பிருந்து எங்களுக்கு சபைக்கு எங்களுக்கு இவ்வளவு உதவியாயிருக்கு, எங்களுக்கு பணம் அனுப்புங்கள் என்றோ நாங்கள் அல்லது ஏதாவது படங்களை எடுத்து பிடிச்சி பிள்ளைகளையும் படம் எடுத்து பிடிச்சி அதை வெளியூருக்கு அனுப்பியோ நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் பணம் கேட்கவும் இல்லை, நாங்கள் கேட்கவும் மாட்டோம். ஆண்டவர் எங்களுக்கு தேவைகளை அவர் சந்தித்துக்
கொண்டு
வரும். குடும்பங்கள் உங்கள் மூலமாக அந்த தேவைகளை சந்திக்கும். சகோதரர்களே, வார பேர் எது வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த இருக்கிறதுனாலே கத்தருக்கென்று எங்கள் பிரயாணத்தை கொடுக்கும் பணத்தை தொடர்ந்து நீங்கள் கொடுங்கள். நாங்களும் அங்கே வாரதுக்கு ஆண்டவருடைய நேரத்துக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். நிச்சயமாய் சீக்கிரம் ஆண்டவர் கொண்டு வருவார். இதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் வரும்பொழுது முறை நான் நிச்சயமாக 2 மாதத்திலே நான் மறும் ரெண்டு அந்த இந்த செய்தோ நான் திரும்பி இங்கே இந்தியாவில் பக்கம் வாரதில்லை. ஐயோ சத்தமே தான். சோ இந்த நாளிலும் வசனத்தை உங்களை இறுதியத்தில் வைத்திருங்கோ. அநேக காரியங்கள் நேரடியாக நான் உங்களுக்கு கற்பிக்க வேண்டியதா இருக்கிறது. மோசையினுடைய தேவாலய அந்த கூடாரம், தாவீதினுடைய கூடாரம், இவ்விரண்டுக்கும் வித்தியாசங்கள் என்ன என்ன, அதுக்குள்ளே கர்த்தர் என்ன காரியங்களை எதிர்ப்பாக வைத்திருக்கிறார், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இதற்கு எதற்கு ஒப்பாக இருக்கிறது, இவை யாவும் நேரடியாக சில பொருட்களையும் படங்களையும் வைத்து நான் உங்களுக்கு தகவலையும் அதை தெரியப்படுத்த வேண்டுற வாஞ்சி எனக்கு வருகிறது. கடந்து போன அந்த பலி என்று சொல்லி நான் அங்கு இடத்திலே சகோதரன் ரஞ்சன் அந்த ஆட்டுக்குட்டி வைத்து அந்த வீடியோ எடுத்தது, அது உங்களுக்கு தெரியும். அதை தயவு செய்து மறுபடியும் போட்டு புதிதாக வரும் குடும்பங்களுக்கு காட்டுங்க. படத்துக்கலாம் வாச கூட்டங்களிலேயும் இனி ஞாயிற்றுக்கிழமை சர்ச் முடிஞ்சதுக்கு பிறகும் பார்த்து போகிற குடும்பங்களுக்காக நீங்களே வைத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இனி வார காலத்திலே செய்விகளை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை அந்த இடத்திலே செய்ய செய்யுங்கள். நிச்சயம் தேவன் சகலத்தையும் தம்முடைய தகுந்த நேரத்தை கைகூட பண்ணுவார். இறக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வசனத்தை கொடுக்கக்கூடியதாய் வழியை நீ திறந்ததுக்காய் நன்றி. வல்லமையும் ஆண்டவரே அவியவனுடைய அந்த இடத்தை நிறைய ஆண்டவரை நீர் அழைத்து வந்த ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகத்தும் ஒவ்வொரு சகோதரன் சகோதரி வாழ்ந்த ஒரு கைப்பழந்துகிறார்கள். எந்த இடத்துல இவர்கள் சுதந்திரமாக இருக்கும் நீர் எகிப்தி ஜனத்தை அழைத்துக் கொள்ள ஆண்டு ஒருவர் கூட சுயினமாய் நீர் வெளியே அழைத்துக் கொண்டு போகவில்லை. அருகை நடக்கிற இந்த காலகட்டத்திலே ஜீவிக்கும் உடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் அலும்புகளாலே குணமாக்குகிறார்கள். இறங்கத்தில் உட்கைந்து போகத்து மறைவாயிருக்கும் இயற்காமை அறுப்புறைய நோயினாவி சகத்திரமான ஆவிகளும் வெளிவருவதாக ஆண்டுகள் நடக்கக்கூடாத கால்கள் நடப்பதாக ஆண்டவரை சுவாசத்திலும் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுவதாக ஜாதிகளும் இயேசுவின் நாமத்தில் குணம் அடைந்தார். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தின் வல்லமை ஆண்டவரை பாய்ந்து செல்ல அவருடைய கீர்த்தியும் புகழும் கலப்படுத்தும் எல்லா இடத்திலும் பாய்ந்து செல்வதாக உடைய ரத்தத்தை தெளித்தவர்களும் விடுதலை கொடுத்தவர்களும் இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே. இந்த நாளிலும் உம்முடைய வசனத்தின் வல்லமை உமது ஜனங்களை தொடுவதாக உமது வசனத்தின் வெளிச்சம் வந்திருக்கும் வசனம் விடுதலை கொடுப்பதாக சுத்திகரிப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.
ஆமென். பிரேஸ்.
சகோதரர்களே, போன தடவையிலே நான் பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் அதுவும் ஆண்டவராய் தேவன் சிருஷ்டித்த நாம் குடிக்கும் தண்ணீர் அது தேவனுடைய வார்த்தையும் தண்ணீரும் என்கிற அந்த செய்தியின் தலைப்பை மறுபடியும் நான் தொடர்கிறேன். போன தடவை நாங்கள் ஆராய்ந்து கொடுத்து தேவனுடைய வார்த்தை நாம் குடிக்கும் தண்ணீரை போல அது ஒவ்வொரு ஜீவனுக்கு தேவையாக இருக்கிறது. என்ன கேட்குது இல்லையா? அதுக்கு என்னால கோவில் எனக்கு கேட்குது என்ன அலருவாமண்டு ஒவ்வொரு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனித குலம் அனைத்துக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் தொடர்ந்து ஜீவன் தொடர்ந்து நாம் ஜீவிக்க உயிர் வாழ தண்ணீர் மிக முக்கியம். தேவன் அதை கொடுத்தார். தேவனுடைய வார்த்தை அந்த தண்ணீரை இருக்கிறது. இரண்டு காரணங்கள் மிக முக்கிய காரணங்கள் நான் சொன்னேன். தண்ணீர் குடிப்பதற்கு ஜீவன் தொடர்ந்து இருக்க நாம் அதை குடிக்க வேணும். உயிர் வாழ நாம் வேணும். இரண்டாவதாக நம்மை சுத்திகள் அசுத்தத்தை நீங்கி போக தண்ணீர் நமக்கு மிக முக்கியமாய் தேவை. முதலாவது அந்த காரியத்திலே கொண்டு வர நான் சங்கீதம் முதலாவது சங்கீதத்திலேயும் இறங்கிய 17 அதிகாரத்திலையும் கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை அந்த தேவ வசனங்களை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எது ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறான் என்று தேவாவியானவர் 3 வசனத்தில் கூறுகிறார். அவன் நீர்த்தார்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் சனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்களே குளங்களுக்கு அருகாமையிலே உள்ள மரங்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அல்லது ஆற்றங்களுக்கு மிக அருகாமையிலே உள்ள மரங்களை கண்டிருக்கிறீர்கள். அவைகள் வறட்சியான காலத்திலும் செழிப்பாக பச்சை இலைகளோடு அவைகள் காணப்படும். தங்கள் காலத்திலே அது கனியை கொடுக்கிறது. நீர்த்தாகளின் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்க மனுஷன் அது இருளும் போலும் தியானித்து அந்த வசனத்தை பயப்பட்டு தேவ வசனத்தை கீழ்ப்படிந்து அதையே பேசுகிற மனுஷன் அவன் பாக்கியவனாய் இருக்கிறான். இது தண்ணீரை அந்த மரங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரங்கள் தங்கள் வேர்கள் கீழாக போய் அந்த தண்ணீரை உறிஞ்சி குடித்து வறட்சியான காலங்களிலும் செழிப்பாக பச்சை இலையோடு இலை உதிராதிருக்கிற மரங்களாக இருக்கிறது. அதே போலதான் தன்னுடைய இருதயத்தை என்னுடைய இருதயமாகிய வேரை தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் நுழைய பண்ணி இரவும் பகலும் தேவ வசனத்திலே நிலை அதை மற்றவர்களோடு பேசி அதை அதற்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரும் தந்தன் காலத்தில் அணி கொடுக்கவும் அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கவும் பண்ண தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். சகோதரத்தை நாம் ஆவிக்குரிய ஜீவியம் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனாலே பெற்றிருக்க அது தொடர்ந்து நிலைத்திருக்க நாம் ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டும். ஜீவ தண்ணீர் தான் தேவனுடைய வார்த்தை. சுவாமியானவர் தான் அதுக்கு ஆசிரியர். சுவாமியானவர் ஆசிரியர். இன்றைக்கு தேவனுடைய வசனம் குடிக்கும் ஜீவ தண்ணீராக மட்டுமல்ல தேவ வசனம் சுத்திகரிக்கும் தண்ணீராகவும் இருக்கிறது. தேவ வசனம் நம் அசுத்தங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. சகோதரர்களே, தேவன் தண்ணீரை நமக்கு குடிக்கவும் திருவாளரும் கொடுத்தது மட்டுமல்ல நம்முடைய சரீரங்களை இன்னும் நமக்குரிய சகல பொருட்களையும் நம்முடைய உடைகள் உடுப்புகள் அனைத்தும் நாம் சுத்திகரிக்க உபயோகிப்பது தண்ணீர். எண்ணெய் அல்ல, லாம்பெண்ணெய் அல்ல, தேங்காய் எண்ணெய் அல்ல, வேறு எந்த ஒரு பதார்த்தமும் அல்ல. தண்ணீரை உபயோகிப்போம், அதுவும் சுத்தமான தண்ணீரை உபயோகிப்போம். தேவ வசனமும் தேவன் சிருஷ்டித்த தண்ணீரும் எவ்வளவு சரீரத்துக்காய் உபயோகிக்கும் தண்ணீர், தாம் உயிர் வாழ குடிக்கும் இந்த தண்ணீர், எப்போ உலகத்தில் எத்தனையோ இடங்களில் உலகம் தண்ணீரற்ற இடங்களாக வறட்சியாக இருக்கிறது. பலர் தண்ணீர் இல்லாமல் செத்து போகிறார்கள். நாம் எங்களுடைய சரீரங்களை சுத்திகரித்து காலையிலே தண்ணீரை உபயோகிக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாயை கழுவிக்கொள்ள, கரங்களை கழுவிக்கொள்ள, கால்களை, நம்முடைய சரீரம் முழுவதையும் கழுவ தண்ணீரை உபயோகிக்கிறோம். மத்தியானத்தில் அநேகமானவர்கள் நாங்கள் மறுபடியும் தண்ணீரை உபயோகிக்கிறோம் எங்கள் சரீரங்களை சுத்தங்களிலே உபயோகிக்கிறோம் தண்ணீரை மறுபடியும். ஏன் சதா நாங்கள் ஊசி உள்ள இடம் அழுத்த இடங்களிலும் நாங்கள் தொடுவதனாலும், நாங்கள் இங்கு பங்கமாய் வெயிலே நடந்து திரிகிறதுனாலும் எங்களில் பட்டுக்கொள்ளும் அந்த ஊசியும் வியர்வையும் நீங்கத்தக்கதாக நாங்கள் தண்ணீரை உபயோகித்து எங்களை சுத்திகரிக்கிறோம். தேவ வசனம் இந்த தண்ணீருக்கு ஒப்பாக இருக்கிறது. அழுக்கான ஊசி உள்ள, ஆவிக்குரிய ஊசி உள்ள சாத்தான் ஆளுகை செய்யும் இந்த காலகட்டத்திலே, இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோம். நாம் பரலோகத்தில் ஜீவிக்கிறதில்லை. தற்பொழுது விசுவாசி ஒவ்வொருவரும், நாங்கள் அனைவரும் இந்த அழுத்த இந்த உலகத்திலே தான் ஜீவிக்கிறோம். பாவம் தலைவிரித்தாடுகிறது, பலவிதமான பாவங்கள். இந்த உலகத்தம் பொல்லாத பிரபஞ்சம் என்று கலாத்தியர் முதலாம் அதிகாரம் 4 கூறுகிறது. 2 Corinthians 4:3-4 நாங்கள் வாசிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காலத்தின் அதிபதி ஆகையினாலே நாங்கள் எங்கள் உடல், எங்கள் சரீரத்தை அழுத்தமும் அசுத்தமும் பூசிகளும் நீங்க நாங்கள் சுத்திகரிக்க ஒவ்வொரு நாளிலும் தண்ணீரை உபயோகிக்கிறது போல தேவ வசனமாகிய தேவனுடைய ஜீவ தண்ணீரை நாம் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் சுத்திகரிக்க நாம் உபயோகிக்க வேண்டும். தேவன் தண்ணீரை கொடுத்தால் தேவன் எங்களை குளிப்பாட்டிவிட மாட்டார். சரீரத்தை நாங்கள் சுத்திகரிக்க நாங்கள் குளிக்கிறோம், நாங்களே தண்ணீரை உபயோகிக்கிறோம். அதே விதமாக தேவன் நமக்கு தேவ வசனத்தை கொடுத்திருக்கிறார். பரிசு ஆவியானவருடைய வல்லமையோடு நாங்கள் அவருக்குள்ளாக இணங்கும் பொழுது ஆவியானவருடைய வல்லமையினால், அவருடைய வழிநடத்துதலினால் ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்து நாம் தேவ வசனத்தினாலே சுத்திகரித்துக் கொள்ளலாம். உண்மைதான், மிக அற்புதமான சுத்திகரிப்புக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். முதலாம் யோவான் 1:7 எல்லா பாவங்களையும் நீக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே வழியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டதல்ல, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையாயிருக்கிற அவரே நம்மை சுத்திகரிக்கிறார். எபேசியர் 5 எடுத்து இதில் மிக தெளிவாக சபையாகிய உன்னையும் என்னை அவர் எப்படி சுத்தம் பண்ணுகிறார் ஒவ்வொரு நாளிலும் என்று இங்கே எழுதப்பட்டு 5:25-26 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூலமாக்கிறது. திருவசனத்தை கொண்டு திருவசனமாகிய தண்ணீரினாலே நம்மை அவர் சுத்திகரிக்கிறாரா? வாஷிங் வாட்டர் பை தி வேர்ட், திருவசனமாகிய தண்ணீரினாலே அவர் சுத்திகரிக்கிறார் சபையை. தேவ வசனம் சபையிலே பிரசங்கம் பண்ணப்படும் பொழுது, அல்லது நீ கேசட்டை நீ கேட்கும் பொழுது, அல்லது நீ வேதத்தை தியானம் பண்ணி நீ படிக்கும் பொழுது, இந்த ஜீவனும் இருபுறம் கருப்புள்ள பட்டியமாகி ஜீவனும் வல்லமையுமாகிய இந்த தேவனுடைய வசனம் உன்னையும் என்னையும் அது சுத்திகரிக்கிறது, அசுத்தங்களை நீக்குகிறது. பல பல விதமான இருள்கள் சரீரத்திற்கு வெளியே போகும்படி செய்கிறது. இதை நாங்கள் அறியாமல் இருந்தாலும் தேவ வசனம் வல்லமையாய் இருக்கிறபடியினால் நிச்சயமாக அது அதை செய்தே
தீரும்.
ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். புழுதி எல்லாம் மேலெங்குமா வந்ததுக்கு பிறகு சும்மா வைத்துக் கொள்ளுங்கள், மணலிலே நன்றாக திரண்டு நாங்கள் விளையாடி இருக்கிறோம் என்றுமே, அல்லது மணலை புழுதியில் உள்ள இடத்தில் இருந்து இப்பொழுது எங்கள் சரீரத்தில் இருக்க அந்த புழுதியும் பூசியும் போக வேண்டுமானால் நாங்கள் என்ன ஒரு பீலியாலே தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது வந்து மழையினாலே, அல்லது ஒரு பரிசால அப்படியே தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு கீழே நாங்கள் போய் நின்று நின்றால் மட்டும் காணும் அந்த சந்தைகள் மேல் விழு அந்த புழுதிய அனைத்தை நீக்கி நம்முடைய சரீரத்தை சுத்தி இருக்கிறது இல்லையா. அதே விதமாக இப்படி தேவன் சிருஷ்டித்த உலகத்தையே தண்ணீர் எங்களை தூசிகள் நீக்க சுத்திகரிக்கிறது என்றால் தேவன் கொடுத்த இந்த அசைக்க முடியாத மாறாத ஜீவனுள்ள தேவனுடைய வசனம், தேவனுடைய ஜீவன் தேவனுடைய வசனம் அடங்கியிருக்கு. யோவான் 6:63 இயேசு சொன்னார், என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும். அப்ப நாங்கள் வேதத்தை தியானம் பண்ணி படிக்கும் பொழுது நாங்கள் ஜெபத்தோடு அவையிலே தேவ வசனத்தில் இறுதி இறந்து கொடுத்து அதை நாங்கள் ஆர்வத்தோடு கேட்டு அதை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த தேவ வசனம் என்ன செய்கிறது, நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த தண்ணீரை போல ஆவியிலே ஆத்மாவிலே தரீரத்தில் சகல அசுத்தங்கள் சகல இருள்கள் நோயாக இருக்கலாம், சில பிடிகளாக இருக்கலாம், இன்னும் பிசாசுடைய கட்டுக்களாக இருக்கலாம், சில பழக்கங்களாக இருக்கலாம், கசப்பு யாவையும் அகற்றுகிறது. இரண்டாம் குருந்தியர் 7:1 வசனத்திலே நாம் நிச்சயமாய் சுத்திகரிக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 2 Corinthians 7:1 இப்படிப்பட்ட வாக்கு திட்டங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் புழுதியும் சகல பாவங்கள் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவுள் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஒரு சிலர் எனக்கு தெரியும் ஆரம்பத்திலே மிகுந்த குடிப்பழக்கத்தை தொடங்க வந்தார்கள், ஒரு கடற்கரை பக்கமாக ஜீவித்தவர்கள் இப்பொழுதும் அங்கதான் ஜீவிக்கிறார்கள். தற்கொலை செய்யும்படிக்கு இவர்கள் யோசித்து இருக்கிற வேளையிலே ஒரு சில சகோதரர்கள் அங்கே அவர்கள் கண்டு பேசி அங்கே இருந்தார்கள், யாரும் ஜெபம் பண்ணவில்லை. ஆனால் அந்த வந்த ஞாயிற்றுக்கிழமையை வசனத்தை பிறகு குடிப்பழக்கத்தின் அந்த வாஞ்சை குடிக்க இருக்கும் அந்த ஆசை அவரை விட்டு போய்விட்டது. என்ன நடந்தது, தேவ வசனம் அந்த தண்ணீராக போய் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற இந்த தீயும் பிசாசுடைய சகல விதமான தாக்கங்களையும் அந்த ஆசையையும் அசுத்தாவிகளினுடைய பிடியையும் உடை அவரை
விடுதலையாக்கிட்டேன்.
மாற்று 1 Corinthians உங்களுக்கு தெரியும், இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட அங்கள் ஆண்டவராய் இயேசு அவரை பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் அந்த சிவாலயத்தில் இருந்து கூச்சல் போட்டார், எமக்கு என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர். இயேசு கிறிஸ்து பேசிய அந்த வசனம் அபிஷேகத்தோடு சென்றபடியினால் அது அங்கே பாய்ந்து சென்று அவன் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும் பொழுது மறைந்து ஒழுந்து இருந்த அந்த அசுத்தாவை பேசி அந்த வசனம் அந்த தண்ணீராக சென்று அவனை சுத்திகரிக்க ஆரம்பித்த பொழுது உள்ளே இருக்கிற அசுத்தங்கள் வெளியே இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் கழுவப்பட்டது. அந்த அசுத்தாவை உள்ளே பதுங்கி இருக்க முடியாமல் தேவ வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த நான் பேசிக்கொண்டிருக்க இந்த இதுவும் கட்டணப்பட்டால் நான் மறுபடியும் எடுப்பேன் அப்படினால் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். எசேக்கியேலுடைய புத்தகம் 36:36 தேவ வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகையினால் நாம் ஒவ்வொருவரும் கடைசி ஒரு நாளைக்கு இரண்டாவது இல்லையா, கடைசி ஒரு நாள் ஒரு சரம் நாம் புதியும் அசுத்தம் நீங்கத்தக்கதாக இந்த சமயம் நாங்கள் வேதவாக்கியத்தையும் அதை மீதையும் திரிகிறோம். இந்த இடையெல்லாம் கேட்கிறா, ஹலோ,
ஆமென்.
36:24, நான் உங்களை புரஜாதிகள் இடத்தில் இருந்து அழைத்து சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். உள்ளவன் கேட்க கடவான், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான தண்ணீர்
தெளிப்பேன்.
ஜலம் என்றால் தண்ணீர்.
ஆமென்.
நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். சுத்தமான ஜலம் தண்ணீர் என்று சொல்வது சுத்தமான தேவனுடைய வார்த்தை. சுத்தமான தண்ணீர் என்று இங்கே சொல்லப்படுவது சுத்தமான தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு பல இடங்களிலே அசுத்தமான தண்ணீர் தெளிக்கப்படுகிறது, கலப் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது, கேட்குறீங்களா? சில இடங்களிலே கோக் தெளிக்கப்படுகிறது, கொக்கா கோலா. ஏன் தெரியுமா? அதுதான் ஆக்களுக்கு விருப்பம், ஆக்களுக்கு விருப்பமான வார்த்தை கொடுக்கும். அவர்கள் விரும்புகிற வசனத்தை கொடுக்கிறார்கள். தேவன் எதை பேசி விரும்புகிறாரோ அதை கொடுக்காமல் ஜனங்களுக்கு விருப்பமான ஈச்சி இந்த அடிக்கிற காதுக்கு தக்கன மாதிரி கொடுக்கிறார்கள். ஆனால் தேவன் இங்க என்ன சொல்கிறார்? சுத்தமான ஜலம் நாம்
தடிக்கும்.
கலப்பும் இல்லாத தண்ணீர் தேவனுடைய மனுடைய வாரத்தையே தடுக்க அப்பொழுது சுத்தமாக. தேவ வசனம் தண்ணீருக்கு ஒப்பாக இங்கே பார்த்தீங்களா? எங்கள் சரீர நாம் எதை உபயோகிக்கிறோம்? தண்ணீரை. ஒவ்வொரு நாளிலும் 2-3 தடவை, கடைசி அதிகமானவர்கள் 2 தடவையான குளிக்க வெயில் வர போன நேரம் இல்லையா? ஆமா, ஆரோக்கியம் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளித்தேன், உங்களுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லா நரகலான விக்கிரகத்தை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். யோவான் 15 அதிகாரம் எடுக்க, யோவான் 15 அதிகாரம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். முதலாவது எண்ணில் கனி கூடாது எப்போ அதை அவர் அறுத்து கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையினாலே அல்லது உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய வசனம் நம்மை
சுத்திகரிக்கிறேன்.
தேவனுடைய வசனம் நாம் நமக்கு உயிர் கொடுத்தது மட்டுமல்ல, வசனம் நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தை இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உயிரோடு நாங்கள் ஜீவிக்க அது எங்களை தாங்குகிறது. தண்ணீர் குடித்து நாங்கள் ஜீவிக்கிறோம், தண்ணீர் குடிக்காமல் நாங்கள் மிருகங்களுக்கு பறவைகளுக்கு உயிர் வாழும் அனைத்துக்கும் தேவன் கொடுத்த தண்ணீர் எப்படி தேவையோ அதே விதமாக தேவனுடைய வார்த்தை ஜீவ அப்பமாக உணவாக மட்டுமல்ல, அது ஜீவ தண்ணீராக அது அமைகிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் இப்பொழுது கவனித்துக் கொண்டிருப்பதே தேவனுடைய வசனம். அது சுத்திகரிப்புக்காக தேவன் நமக்கு அதை உபயோகிக்கிறார். தேவ வசனம் உன்னையும் சுத்திகரிக்கிறது. யோவான் 13 அதிகாரத்தில், யோவான் 13 அதிகாரம் சரி,
நாலாம் வசனம், இயேசு போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய பாகளை கழுவவும். கற்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடம் வந்த அவன் அவரை அண்டவரே இதன் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவருக்கு புறத்தாரமாக, நான் செய்கிறது இன்னவென்று நீ இப்பொழுது அறிய மாட்டாய், இனிமேல் அதாவது இனிமேல் பெறப்போகும் தரங்களிலே அறிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒழுத்தால் என் கால்களை கழுவப்படாது என்றார். ஏசுவனுக்குமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடம் உனக்கு பங்கு இல்லை. அதற்கு சீமோன் கேட்டு, ஆண்டவரை என் கால்களை மட்டுமல்ல என் கைகளை என் தலையையும் கூட கழுவும் என்றான். இயேசு அவனை நோக்கி, மூழ்கினவன் தன் கால்களை மட்டும் ஆத்திரம் கழுவாயிருக்க, மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆயினும் கேட்கிறோம் அல்ல. தம்மை காட்டிக் கொடுக்கிற போகிறவரை அவர் அறிந்திருக்கபடியால், அதாவது யூதாஸ்காரியோ, நீங்கள் எல்லாரும் உள்ளவர்கள் அல்ல என்று சொன்னார். சகோதரர்களே, மறுபடியும் எட்டாம் வசனத்துக்கு நான் வருகிறேன். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது. இயேசு அவருக்குமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அழுவு தெரியாமல் இருக்கும்போது தங்களுடைய சரீரத்தை புழுதியிலும் மணலிலும் விளையாடி திரிந்ததற்கு பிறகு தாய் அநேகமாக தாய் அல்லது தகவல் கண்ணீர் என்று கொண்டு போய் அவர்களை நன்கு கழுவி சுத்தி சுத்தி சுத்தம் அதை அடுத்தியா சொல்றது
கேட்கிறதா?
சோ நம்முடைய சகோதரனும் நம்முடைய ஆண்டவரமாகி பாருங்க, சபையை அவர் தண்ணீரினாலே சுத்திகரிக்கிறார். அதாவது தேவ வசனத்தினாலே அவர் கழுவி கொண்டு போறார். ஒவ்வொரு தடவையும் அந்த வசதிகள் ஆசீர்வாதமாய் கிடைக்கவில்லை. சாத்தான் அவனுக்குள்ளே புரிந்து கொண்டான். அதனாலே நீங்கள் எல்லாருமே முழு பெரும் சுத்தமாக இல்லை. ஏனென்றால் யூதாஸ் அதுக்குள்ளே ஒரு அவர் அப்படி சொன்னார். சகோதரர்களே, இயேசு கால்களை கழுவினார். ஏன்? நம்முடைய கால்கள் தான் புழுதியை கூடுதலாக எடுத்துக் கொடுத்தாரு. எருசலேமிலே அவர்கள் இந்த சென்ட்ரல் ஸ்டெப் கொடுத்து நடப்பார்கள். சாக்ஸும் ஷூ போடுறது அந்த நேரத்தில் சென்ட்ரல் முழு அங்க இருக்கிற புழுதியெல்லாம் காலம் அவ புழுகிட்டு முதல்ல குளிக்கப்படும் இடம் கால்கள். அப்ப நாங்கள் அதை எதிர்ப்பு ஒப்பாக ஏது சொல்கிறார் என்றால், நாங்கள் மறுபுறம் படைத்திருந்தோம். இந்த உலகத்திலே கரை பிடித்த இந்த உலகத்திலே, சாபம் நிறைந்த இந்த உலகத்திலே, பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, பலவிதமான இருள் அந்தகாரம் மூடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே, ஏசி 6:3-2 நாம் ஜீவிக்கிறதுனாலே கசப்பு என்கிற புழு, மன்னிக்க முடியாத ஆவி என்கிற பொறுப்பு என்கிற புழுதி, கோபம் என்கிற புழுதி, இன்னும் பலவிதமான புழுதி நம்மளே நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஓட்டிக் கொள்ளலாம். ஆகையினாலே தேவ வசனத்தினாலே நாம் இயேசுவுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் தண்ணீரை கொண்டு சபையை சுத்திகரிக்கிறார். இதோ தண்ணீரினாலே கிருஷ்ணருடைய காலை கழுப்பது போல அவர் சபையை தண்ணீரத்தாகிய தேவ வசனத்தினாலே நீங்கள் ஒவ்வொரு தலைவையிலும் கூடி வரக்கூடாது. வசனத்தை கேட்கும் பொழுது அவர் உன்னை சுத்திகரிக்கிறார். இப்பத்திலே வசனத்தை கேட்கும் பொழுது, ஜபத்தோடு நீ கேட்கும் பொழுது, நீ கேசட் மூலமாய் கேட்கும் பொழுது அவர் உன்னை சுத்திகரிக்கிறார். வசனத்தை தியானிக்கும் பொழுதே நீ சபை முடிந்த காலையிலோ நின்று வேதம் படித்து நீ தியானிக்கும் பொழுது உன்னை சுத்திகரிக்கிறார். சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஹலோ, தேவனுடைய அந்நீர் ஒப்பாகியர் நம்மை சுத்திகரித்து போகிறது. சகோதரர்களே, காரியம் எப்படி இருக்கிறதுனால எப்படிதான் இந்த பெரிதான சுத்திகரிக்கும் இந்த தேவனுடைய பெரிய இந்த நாங்கள் தவிர்த்து பல விதமான வேர்களினாலே பல காரியங்களினாலே நாங்கள் தவிர்த்து கொடுக்கிறோம். மார்த்தாளை போல பத்திரினாலே திடீப்பட்டு நாங்கள் கலந்துகிறோம். ஆனால் மரியாள் லாசர் அவங்களுடைய வீட்டிலே மரியாள் என்ன சேர்ந்தால் லாசவனுடைய சகோதரி மார்த்தாளை சகோதரி லூக்கா 10 திரும்ப வசனத்தை அவள் ஒழுங்கி குடிக்கொண்டிருந்தது மட்டுமல்ல, அதை கொண்டிருந்ததனால் அவள் சுத்திகரிக்கப்பட்டு கவலைகள் 10 கவலைகள் எல்லாம் அகன்று போய் அவள் சமாதானத்தோடு இயேசு பேசிய அந்த வசனம் அவளை அப்படியே வந்து அவளை கழுத்தி சுத்திகரித்தது. ஆனால் மார்த்தாளோ 10 வீடுகளினாலே பிடிபட்டு இருந்தபடியினாலே அவள் மரியாதை என்ன சொன்னார் 10:41 இயேசு அவளுக்கு பிரச்சாரமாக மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியத்தை குறித்து கவலை கலங்குகிறாய். கவலைகள் தூசி அசுத்தங்கள் புழுதிகள் இவை தேவ வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவையானது ஒன்றை எது தேவையானது தேவனுடைய வார்த்தை சகோதரர்களை நாம் சுத்திகரிக்கப்படும்படிக்கு தேவ வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லாமல் டிப்ரெஷன் என்கிற கசப்பு கோபம் என்கிற குளிர்ச்சி மலிக முடியாதவை என்கிற குளிர்ச்சி மனக்குழப்பம் என்கிற பெரிய புள்ளி குழப்பங்கள் அங்கிருக்கும் பொழுதே பலருடைய கழுத்திலே குழப்பம் என்கிற பலகை எழுதி போடப்பட்டிருக்கிறது. ஹலோ, குழப்பங்களும் இந்த மனச்சுழ்வுகளும் இந்த அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி நீங்க நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் சரீரத்திலே புலிகள் போக அசுத்தம் போக தண்ணீரை உபயோகிக்கிறது போல தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளிலும் அடிக்கடி காலை மாலை இந்நேரம் இன்னும் மற்ற நேரங்களிலும் இன்னும் இரவு நேரங்களிலும் நாம் அதை உபயோகிக்க வேண்டும். நான் உங்களுக்கு இருதயந்திரம் திருத்தாடி என்று நான் சொல்ல போகிறேன். எந்த வகையிலும் இந்த சூழ்நிலையிலும் மாறலாம் உங்களுக்கு அந்த இடத்திலே பாலின சோதனைகள் குறித்து போயிடுங்கோ இருந்தா போல சூழ்நிலைகள் மாறலாம். ஆகையினாலே நெருக்கம் வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதே வாலிப சோதனைகள் சோதனைகள் தேவ வசனத்திற்கு திரும்ப மனம் திரும்புங்கள். தேவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்பி தேவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தியானம் பண்ணுங்கள். அதற்கு கீழ்ப்படியுங்கள். பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஆடி போக அடிக்கடி தியானம் பண்ணி அதை வாசியுங்கள். அதற்கு கீழ்ப்படியுங்கள். திரும்ப வசனத்தினால் உங்களை சுத்தி அறியுங்கள். இன்னுமாய் நான் உங்களுக்கு குறைந்தது குறைந்தது மிக குறைந்தது பத்து அதிகாரமாவது ஒவ்வொருவரும் வாசியுங்கள். இது தேவனுடைய வசனத்தை விட்டு வழி விலகும் காலமாக இருக்கிறது. நான் சொல்ற வார்த்தை கேட்கிறதா உங்களுக்கு சகோதரி மிக கவனமாய் கே வெளிப்படை ஆகமத்திலே எபேசு சபைக்கு அந்த இரண்டாம் அதிகாரத்திலே அந்த ஆவியானவர் சொன்னார், நீ முதலத்தை நீ விலகி போனாய். எத்தனையோ பேர் நன்றாய் ஆரம்பித்தீர்கள், இப்பொழுது சோர்வடைந்து விட்டீர்கள். நன்றாய் அந்த தனத்திலே முன்னூறாம் ஆண்டு 90 92 92 ஒரு நல்லாய் ஓடினீர்கள். இன்னுமாய் 95 96 97 சோர்வடைந்தீர்கள். பின்வாங்கினீர்கள். இன்னும் இன்னுமாய் பின்வாங்கி முந்தினவர்கள் ஆவார்கள். சிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆவார்கள். உண்மையிலே வந்தவர்கள் எல்லாம் நல்ல ஓட்டமாய் ஓடி முன்னாலே அவர்கள் போக போகும் காலம் தாங்கி போகாது. அதற்கு நீ எந்த இடத்திலே இருந்து விழுந்தாய் என்பதை நீ கண்டு அந்த இடம் மனம் திரும்பி நீ முன்பு செய்த வேலை செய்ய வேண்டும் என்று அந்த வெளிப்படை ஆமம் இரண்டாம் அதிகாரத்தில் கூறப்படுகிறது. முன்பு செய்த செய்திகள் அதாவது முன்பு எப்படி நீ தேவ வசனத்தின் மீது நீ வாஞ்சியாயிருந்து அதை வாசித்தாய் தியானம் பண்ணினாய். இப்படி முன்பு அதை அதிகாரங்கள் நீ வாசித்தாய். முன்பு எப்படி ஆவலா சேர்ந்து போடி வந்தாய். இப்ப சில மூப்பர்கள் மனைவிமார் கூட பின்னேரங்களிலே வாரதில்லை. ஹலோ அநேகமாக வாரதில்லை. ஆனால் ஓடி வர வேண்டிய காலம் நெருங்கி வருகிறது. சொல்றது கொஞ்சம் ஓடி தேடி வர வர காலம் மிக அருகாமையில இருக்கிற ஆகையினாலே சும்மா நேர காலத்தை பின்னாக்க வேண்டாம். நீங்கள் தயவு செய்து தேவனுடைய வசனத்தினால் அதை ஜீவ தண்ணீராய் குறித்து அதை அதிலே உயிர் வாழ்ந்து என்னும் தேவ வசனத்தை சுத்திகரிப்பு பெற்றுப்படும். ஒவ்வொரு நாளிலும் சுத்திகரிப்பு தேவையில்லாமல் கேட்டு வராமல் நிற்காதீங்கோ. தகுந்த காரணம் இல்லாமல் கூட்டத்தை தவிர்க்காதே. மூப்பர்களே மனைவிமாறு நான் இங்கே இருந்தே நான் எச்சரிக்கிறேன். தாயவு செய் நீங்கள் முன்மாதிரி அந்த இடத்துல இருக்க போது நீங்கள் காரணம் இல்லாமல் நீங்கள் தேவ அவை அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கேட்க வேண்டும். இது கடைசி மனத்தியானம். இது கடைசி மனத்தியானம். நான் சொல்வதை கவனமாய் ஆறாம் அதிகாரத்தில் இருக்கிறபடி முன்பு ஒரு திரத்தாசிக்கப்பட்டு அரங்கினை பெற்றும் பரஸ்தாவியானவரை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தை ருசித்தும் இனிவரும் காலங்களில் அந்த வல்லமையை ருசித்து மறுதொழித்து போனவர்கள் அதாவது பக்க வழியாக சோர்வடைந்து அப்படியே பின்வாங்கினவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கஷ்டப்படப்படவில்லை. கூடாத காரியம் முடியாத காரியம் என்று எழுதப்பட்டது அப்படியே இருக்கிறது. நாங்கள் அதை கஷ்டம் முடியாத காரியம் ஆகையினாலே மனம் திரும்பவும் சீக்கிரமாகவும் பின்வாங்கி இருக்கிறவர்கள் தேவ வசனத்தை எழுதி தனியாக இருந்து சபையிலோ அல்லது கடற்கரைக்கு போயோ ரெண்டு நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. 5, 6, 7 அதிகாரம், 10 அதிகாரம், 10 அதிகாரத்துக்கு மேலாக அது அங்கு இருதயத்தில் இந்த சூடு வர ஆரம்பிக்கும். நான் சொல்றது கேட்கலாம், எல்லாம் குறை, எல்லாமே குறைஞ்சிட்டு கேட்கிறாங்களா அல்லது எத்தனை பீச்சிங்களா? எங்களுக்கு 12 மணி, இரவு என்ன எத்தனை பீச்சிங்களா?
இல்ல இல்ல
நாமத்தில் நெருங்கடி விழுப்புமே வெற்றியை பெற்றிடுவோமே.
Thank you.
பாடலாம் என்ன கேட்டு பாடுறாரு.